மத்தேயு 14வது அதிகாரம் கடைசிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடைசியில முடிக்கும் போது மூணு வசனங்கள் தான். இந்த மூணு வசனங்கள்ல ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிடலாம், இல்ல வேகமா பார்த்துட்டு கூட போயிடலாம். ஆனா நம்ம நம்புறோம் ஆண்டவருடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அது நமக்கு மிகுந்த பிரயோஜனத்துக்காக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதனால எதையுமே நம்ம ஒரு இதா எடுக்கக்கூடாது, ஒரு அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம பார்க்கிறோம். இந்த மூணு வசனங்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரகாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும், இதை ஒருவேளை வேகமா பார்த்துட்டு போயிருந்தா எவ்வளவு மிஸ் பண்ணிருப்போம். ஏன் சொல்றேன்னா, இதை பத்தி யாருமே பிரசங்கம் எடுத்ததாக நான் பார்க்கல. இந்த மூணு வசனத்தை எல்லாருமே வேகமா முடிச்சுட்டு தான் போயிடுறாங்க எத்தனையோ போதவர்கள். இந்த வசனங்கள் படிக்கும் போது எங்க வீட்டில் ஒரு புது சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். எடுத்து எல்லாம் படிச்சு நானே எக்ஸ்பிளைன் பண்றதை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் படிக்க வச்சு அவங்க எனக்கு சொல்லணும் இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு. அது சர்ச்சில் கூட ஆரம்பிச்சா நல்லது, ஆனா நமக்கு நேரம் இருக்கா. ஏன்னா அந்த வசனத்தை பார்க்கும்போது, அந்த மூணு வசனத்தை பார்க்கும்போது நீங்க பாருங்க, அந்த வசனத்தை பார்த்து உங்களுக்கு என்ன புரியுது, அதுல என்ன உங்களுக்கு யாராவது அந்த மூணு வசனத்துல என்ன இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க அதை பார்க்கலாம். இது வந்து இதே நிகழ்வ இன்சிடென்ட் மார்க்கும் எழுதியிருக்கிறாரு. மார்க் 6:53 அவர் எழுதியிருக்காரு. ஆனா மார்க் ரொம்ப அருமையான ஒரு ஒரு நிறங்களை சேர்க்கிற மாதிரி ஒரு அழகா விவரிச்சு அதுல எழுதியிருக்கிறார், ஒரு ஒரு கிராஃபிக்கலா எழுதியிருக்கிறார். இந்த வசனங்கள் எழுதியிருக்கிற விதம் திருப்பி 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 படிச்சு பார்த்தோம்னா, இது ஆக்சுவலா எழுதி இருக்கிற டென்ஸ்னு இல்லைங்களா, அதெல்லாம் நம்மள அந்த சூழ்நிலையில் போகும்படி போய் கற்பனை பண்ணி பார்க்கும்படி தூண்டுகிற விதத்தில் இது எழுதியிருக்கு. கிராஃபிக்கலாக அந்த டென்ஸ் தொடர்ந்து நடக்கிற மாதிரி அதெல்லாம் அப்படித்தான் நம்மளை கற்பனை பண்ணும்படி எழுதியிருக்கு. இந்த இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அப்படிதான் பண்ணணும். நம்ம ஒருவேளை இதை நடந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்குவோம், இதெல்லாம் கண்கூடா பார்க்கிறோம்னு ஒரு கற்பனை இல்லை, நம்ம அப்படி பண்ண முடியும் தெரியுங்களா. ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு வரத்துல கற்பனை ஒரு பெரிய வரம். கற்பனையில எங்கெங்கயோ நம்ம போயிட்டு வந்துடலாம், யாரும் அதுக்கு ஒன்றும் பெர்மிட் தேவையில்லை, இ பாஸ் தேவையில்லை, கற்பனையில எங்கன்னா போயிட்டு வந்துடலாம். காலத்தை கூட கடந்து வந்துடலாம் கற்பனை இல்லைங்களா. இப்போ எங்களுக்கு 15 வருஷம் மேரேஜ் ஆனிவர்சரி கொண்டாடும் போது கூகுள் போட்டோஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. உங்க போன்ல வந்து நீங்க வீடியோஸ் இந்த போட்டோஸ் எல்லாம் ஸ்பேஸ் சேவ் பண்ணோம்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன் ஸ்பேஸ் எடுத்துக்காது. அது வந்து எல்லா போட்டோஸ் நாங்க நிறைய எடுத்து அப்லோட் பண்ணி வச்சிருந்ததுனால சரி 15 வருஷம் பார்ப்போம்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அந்த மொபைல வந்து டிவியில கேஷ் பண்ணிட்டு ஓகே 2006 நம்ம முன்னார் போவோமே அப்படின்னு 2006 கிளிக் பண்ணா முன்னார் போட்டோஸ் எல்லாம் வருது, அங்க எடுத்த வீடியோஸ் எல்லாம் வருது. ஓகே 2008 ஜான் பிறந்த டைம் பார்ப்போம் அப்படின்னு 2008 போனா ஜான் பிறந்த பிக்சர்ஸ் வீடியோ, 2015 ஜெருஷா பிறந்த அந்த மாதிரி ஒரு காலத்தை ஒரு உண்மையாவே ஒரு டைம் மிஷின்ல போயிட்டு வர மாதிரி ரொம்ப அருமையான ஆப், ஒரு மெமரிஸ் நமக்கு கொண்டு வருது. இன்னைக்கு வந்து நம்ம மைண்ட்ல அந்த மாதிரி ஒரு டைம் மிஷின்ல டிராவல் பண்ற மாதிரி 2000 வருஷத்துக்கு பின்பதாக நாம் டிராவல் பண்ணணும். உங்களை வந்து உங்களுடைய ஆவி கெனசரெட் என்ற ஒரு ஊருக்கு என்னுடைய பிரசங்கத்தின் டைம் மிஷின் மூலமாக உங்களை கூட்டு போக பார்க்கறேன். அது போனாதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இது இந்த செய்தியை ரொம்ப கவனமா கேட்டீங்கன்னா நிச்சயமாவே நீங்க கெனசரத்துடைய ட்ரிப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கெனசரத்துல மூணு காட்சிகளை உங்க கற்பனையில் நீங்க பார்க்கணும். மூணு வசனங்கள், மூணு காட்சிகள். 34வது வசனம் இயேசு கிறிஸ்து கெனசரத்துக்கு அவருடைய வருகை, அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அவர் வந்த பிறகு 35வது வசனத்தில் அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வந்த பிறகு அவருக்கு எப்படி பதில் அளித்தாங்க, அந்த ஊரினுடைய ரெஸ்பான்ஸ் அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். 36வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல செஞ்ச அற்ப ஊழியத்தின் சுருக்கம் அதையும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். மூணு சீன்ஸ் தான் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 34வது வசனத்தில் முதலாவது ஜனசனத்தில் நீங்க நிக்கிறீங்க, நிற்கும் போது 34ல் பின்பு அவர் கடலை கடந்து கெனசரத் நாட்டில் சேர்ந்தார்கள். மார்க் 6:53 இன்னொன்று என்ன சேர்க்கிறார், அங்கை கரை பிடித்தார்கள் அப்படின்னு வருது. உங்க பைபிள்ல மத்தேயுல ஒரு விரல வச்சுக்கிட்டு மார்க் 6லயும் நீங்க ஒரு விரல வச்சுக்கலாம் ரெண்டும் பார்த்து படிக்கிறதுக்கு. கரை பிடித்தார்கள்னா இங்கிலீஷ்ல தே ஆங்கர்ட். நீங்க கெனசரத் கடல்ல நிக்கிறீங்க, அங்கிருந்து தூர் அருமையான காட்சி, அங்கிருந்து ஒரு போட் வருது, படகு வந்த பிறகு அங்க இயேசுவும் அவருடைய சீஷர்களும் போட்ல இருந்து வந்து அங்க வந்து ஒரு ஆங்கர்னு கரை பிடித்தார்கள் அப்படின்னா அங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு ஒருவேளை ஒரு நங்கூரம் மாதிரி போட்டிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய கப்பலை எடுத்து ஒரு பாறையிலையோ ஒரு கட்டையிலையோ கட்டியிருக்கலாம், அது போயிடாது படிக்கு, அது நடந்திருக்கு, அதெல்லாம் பாக்குறீங்க. இது எங்க இருந்து வராங்க நமக்கு தெரியும், ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு மூணு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவங்க வந்து போட்டை எடுத்துக்கிட்டு ஏசு வேகமா அனுப்பிச்சிட்டார் டீஷர்களை, அவங்க போய் புயல்ல கஷ்டப்படும் போது அவர் நடந்து வந்தார்னு பார்த்தோம். அவர் நடந்து வரும்போது அவரை பார்த்து மிரண்டு போனவங்க, அதுக்கப்புறம் பேதுரு தண்ணியில நடந்த அனுபவத்தை பார்த்தோம். இதெல்லாம் அனுபவிச்ச சீஷர்கள் வந்து தங்க வாழ்க்கையில் முதல் தடவையா மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்ற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு தங்க வாழ்க்கையில் ஏற்பட்டது. எப்படி இருக்கும் அவங்களுக்கு, தங்க போ தங்களோடு தங்கள் படகுல இருக்கிறவர் யாரு, சாட்சாத் கடவுள். எவ்வளவு தைரியமா, எவ்வளவு பிரகாசமா, எவ்வளவு சந்தோஷமா அவங்க இருந்திருப்பாங்க. நீங்க அங்க இருந்து கரையில பாக்குறீங்க, வந்து இறங்குறாங்க, சீஷர்கள் முகம்லாம் பிரகாசமா இருக்குது, சந்தோஷமா அங்க வராங்க. ஏன் அங்க வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி, ஏன் நேரா கப்பர்நோமுக்கு போகாம ஏன் இங்க டைவர்ஷன், எதுக்கு இங்க வந்தாங்கன்னா, ஒருவேளை இல்ல போடல, ஒருவேளை கெனசரேத்ன்ற ஒரு இடம் வந்து ஒரு நகரம் கிடையாது, அங்க ஜனங்க வாசம் பண்றது இல்ல, அது ஒரு பிளெயின் ஃபார்ம் லேண்ட், விளைச்சலுடைய இடம், அங்க யாருமே நிறைய கூட்டம் இருக்காரு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரெஸ்ட தேடி ஆண்டவரும் சீஷர்களும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஊழியத்துல அவங்கள அனுப்பி ஊழியத்துக்கு அனுப்பினாரு, 12 பேருக்கு வல்லமையை கொடுத்து அவங்க வந்த பிறகு வாங்க ஓய்வு எடுக்கலாம்னு கடல் கடந்து போனா அங்க இந்த ஜனங்க கால்நடையா வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்க 5000 பேருக்கு ஊழியம் பிரசங்கம் பண்ணி சாப்பாடு போட்டார், போட்டு திடீர்னு ஒரு ராஜா பண்ணணும்னு பார்த்தாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி சீஷர்ல அனுப்பி இவரும் கடல்ல வந்து ரெஸ்டே இல்ல, அங்க போனாங்க வந்துடுறாங்க. அங்க இருந்து இங்க ஒருவேளை கெனசரேட் ஊர்ல மக்கள் அதிகமா இல்லாம ஒரு ஃபார்ம் லேண்ட் இருப்பது நாள் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கலாம். அந்த இடத்துக்கு வரும்போது கெனசரேட்ன்ற ஒரு இடத்த நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஒரு ஊருக்கு போனா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஹிஸ்டாரியன்ஸும் ரொம்ப முக்கியமா, ஜோசிஃபஸ்ன்றவர் ஒரு முக்கியமான ஹிஸ்டாரியன், அவர் வந்து இதை பத்தி எல்லாம் ரொம்ப எழுதியிருக்கிறார். அதுக்காண்டி படிச்சோம்னா உண்மையாவே அடுத்தது வெக்கேஷன் அப்படின்னு அங்கத்தான் போகணும்னு நமக்கு தோணும். ஏன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்ல, சொல்லி முடியாத வார்த்தைகள்ல அந்த ஊரை விவரிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு, ரொம்ப கிரீனரி இடம், பியூட்டிஃபுல் பிளேஸ், அருமையான கிளைமேட், விவரிக்கவே முடியாத ஒரு அருமையான இடம். அங்க பயிர் வகைகளா, விதவிதமான பயிர் வகைகள், ரொம்ப அருமையான பயிர் வகைகள் அங்க, ரொம்ப ரொம்ப அழகான இடம். அந்த லேக்கு, லேக்கில் விட்டு அதுக்கப்புறம் ஊரு, அந்த பிளேனு, நம்ப மாட்டீங்க, 4 ஊற்று கிளம்பி 4-6 ஓடமா அந்த சின்ன லேண்டில் எப்படி இருக்கும், 4 ரிவர்ஸ் ஓடமா, அருமையான பேர்ட்ஸ். நமக்கெல்லாம் ரிவர்ஸ் பார்க்கணும்னா இங்கேருந்து ஓடுறோம் எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் பார்க்குறது, 4 ரிவர் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், பேர்ட்ஸ், அழகான பேர்ட்ஸ் உலகத்திலெல்லாம் அங்கே வர மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். ஒருவேளை நான் யோசிச்சு நினைச்சேன், ஆண்டவர் வந்து அந்த சீஷர்களுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக பிக்னிக்காக இருக்கட்டும்னு கூட்டு போயிருக்கிறார் இல்லைங்களா. அந்த இடம் அருமையான இடம்னு ஒருவேளை கூட்டு போயிருக்கிறார். அங்கே பார்த்து பயிர் வகைகளை பார்த்தோம்னா வால்நட், இங்கிலீஷ் தமிழ் என்ன தெரியுமா தமிழ்காருக்கு, வால்நட்டுக்கு என்ன சொல்லுவீங்க, வாதுமை கொட்டை, வாதுமை கொட்டை அப்படின்னு டிக்ஷனரியில் போட்டிருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ், பாம், ஒலி ஆலிவ், அத்திமரம், இதெல்லாம் அந்த கேஷ்யூ இந்த பாதாம் இந்த மாதிரிலாம் ஊட்டி அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். பல வகையான பயிருங்க அங்கே விளைச்சல் ஆகுமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற கிளைமேட் வேணும் இதெல்லாம் வளர்றதுக்கு. ஒரே கிளைமேட்ல எல்லாம் வளர்ந்துறாரு. ஆனால் இந்த ஊர் என்ன அழகானதுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கிளைமேட்டும் சேர்ந்து மிக்சராக இருக்கிற மாதிரி எல்லா விதமான பயிரும் அங்கே விளையுமா, இதெல்லாம் கிடைக்குமா, விசேஷமாக கிடைக்குமா. அதோ மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு விளைச்சல் மாத்திரம் இல்லை, அது ரொம்ப நாள் விளைச்சல் கொடுக்குமா. கணசரேத்துடைய திராட்சமோ அத்தி பழமோ வருஷத்துல 10 மாதம் விளையுமா. என்ன வேணும் உங்களுக்கு, 10 மாதம் விளையுமா. அந்த அங்க விளையிற ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளவு வேல்யூபிள்னா, நமக்கு உதாரணமா காஷ்மீர் ஆப்பிள்ன்றோம், அது கொஞ்சம் காஸ்ட்லி வாங்கணும்னா இல்லைங்களா, காஷ்மீர் ஆப்பிள் அந்த மாதிரி. கெனசரத்துடைய ஃப்ரூட்னு சொல்லிட்டா போதும், அதோட வேல்யூவே பெருசு. டால்மெட், யூதர்களுடைய டால்மெட்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஆலயத்தை நடத்துறவங்க வந்து இந்த பஸ்கா அந்த மாதிரி பண்டிகை டைம்ல கெனசரத்து ஃப்ரூட் வந்து அந்த ஊர்ல விற்காதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்குவாங்களே. ஏன்னா நிறைய பேர் ஆலயத்துக்கு வராம அந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்காக எருசலேமுக்கு வருவாங்க அப்படின்றதுனால அதை விற்காம பேனே பண்ணாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, எப்படி இருக்கும், என்ன அருமையான இடம், ஆனால் ஆறு செழிப்பு விளைச்சல் ஃப்ரூட்ஸ். ஆஹா, நீங்க பெருசா பார்த்தது என்னங்க இந்த ஊர்ல, ஊட்டியை பார்த்துருக்குறீங்களா, ஊட்டியை விட 10 மடங்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கேரளாவை போய் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை விட ஒரு அருமையான இடம் பாருங்க, அந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகலாம். அதான் இந்த லாக்டவுன் டைம்ல எங்கேயுமே போக முடியாத டைம்ல உங்களை அங்க கூப்பிட்டு போகலான்னு நான் பாக்குறேன். ரெடியா? ஓகே, அங்க போறோம். அங்க வந்து இதெல்லாம் ஒரு வேடிக்கைக்கு சொல்லலை, ஆனா அப்படித்தான் இந்த வசனம், இந்த லாங்குவேஜ் அப்படி எழுதியிருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சீன் கெனசரத், அருமையான இடம், ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்கிற மாதிரி இருக்கு. ஊட்டிக்கு தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கோம், அருமையான கிளைமேட் என்ஜாய் பண்றோம், ஒரு ஃப்ரூட்ஸ் என்ஜாய் பண்றோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வராரு, அவருடைய சீஷர்களோடு வராரு. சீஷர்களுடைய முகம்லாம் ஆனந்த பிரகாசமா இருக்கு. முதலே அவங்களுக்கு சந்தோஷம், போற இடமும் ஆனந்தமான சந்தோஷம். கெனசரத் அப்படின்னா ஒரு ராஜாக்கு ஏற்ற தோட்டம், ராஜாக்கள் பிரின்ஸ்லி கார்டன், ராஜாக்கள் பிரபுக்களுக்கு ஏற்ற தோட்டம், அதான் த பாரடைஸ் ஆஃப் கேலிலின்னு கூட பேர். அவ்வளோ அருமையான இடம், அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், இயேசுடைய வருகையை காட்சியை பார்த்துட்டோம். ஓகே, என்ஜாய் பண்றீங்களா கெனசரத்தை? ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து வருகையை பார்த்தாச்சு. 35வது வசனத்தில் அந்த ஊர் மக்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன, என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் அவருடைய வருகைக்கு? அவ்விடத்து மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி திணியாளிகளை எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, அவர் வந்திருக்கிறார் அங்க ஜனங்கள்லாம் இருக்க மாட்டாங்க, நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு வந்தா இம்மீடியட் வித்தவுட் டிலே அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னார் என்று அறிந்து, தெரியும் யார் என்னார் என்று அறிந்து முதல்ல இமீடியட்டா ரெக்கக்னைஸ் பண்ணி என்ன பண்றாங்க, சுற்றுப்புறம் சுற்றுப்புறம் எங்கும் ஒரு இடம் உடல ஃபுல்லாக சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே நியூஸ் அனுப்புறாங்க, நியூஸ் அனுப்புறாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லாம் ஓடுங்க. மார்க் 6:55 நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டும் பார்த்தா தான் என்ன நடந்துச்சுன்னு. 55 அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடித்திரிந்து, ஓடித்திரிந்து அப்படின்னா அவங்களுக்கு புரியுதுங்களா, அவர் வந்த பிறகு ஒரு பெரிய செலிபிரிட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். வந்த பிறகு நமக்கு என்ன ஆகும், கையும் காலம் ஓடாமல் அங்கேயும் அங்கேயும் ரூம்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படித்தான் ஆச்சு. கையும் காலம் ஓடல, எல்லாம் ஓடுறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, ஓடி திரிந்து ஊரெல்லாம் ஓடுறாங்க. ஓடி என்ன பண்றாங்க, அங்க உடம்பு சரியில்லாதவங்கள கூப்பிட்டு வராங்க, உடம்பு சரியில்லாதவங்கள பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. உடம்பு சரியில்லாதவங்க, எப்படிப்பட்ட உடம்பு சரியில்லாதவங்க, எல்லாரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்கன்னு போய் இன்ஃபார்ம் பண்ணல, குடும்பத்தாருக்கு சொல்லிட்டு வரல, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இல்ல உடம்பு சரியில்லாதவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் போட்டு குளிப்பாட்டி கூப்பிட்டு வாங்கன்னு இல்ல, உடனே அந்த கட்டில தூக்கிட்டு ஓடி வரான், பெட்டு பெட்டா தூக்கிட்டு ஓடி வரான். பாருங்களேன், பெட்டு பெட்டா பெட்டு பெட்டா இருக்கும் போது உடம்பு சரியில்லாதவர்களை தூக்கிட்டு வராங்க. வெறும் நடக்க முடிச்சவங்க மாத்திரம் இல்ல, யாரு வர முடியுமோன்றவங்க இல்ல, நடக்க முடியாதவங்க எல்லா பிணியாளிகளையும் தூக்கிட்டு வராங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கேரி, த கேரிடு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. மார்க்ல த பிகான் டு கேரி ஏர் அண்ட் தேர் ஆன் தேர் பேலட்ஸ், ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்க, தமிழ்ல அப்படி வரல, ஆனா பிகான் டு கேரின்னு அதை ரெகுலரா ஓடி எடுத்துட்டு வந்து போடுறது, பிணியாளிகளை தூக்கிட்டு வர்றது, தூக்கிட்டு வர்றது, தூக்கிட்டு வர்றது, இதே தான் வேலை, ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் காட்சி. அங்க நின்று அவர் வராரு, வந்த உடனே அவர் யார் என்பதை அறிந்து இங்க இருக்கிறவங்க கை காலு ஓடாம எல்லாம் சுட்டி திரிந்து ஊர்கள்லாம், அப்பெல்லாம் என்ன பைக்கா இருந்துச்சு எடுத்துட்டு ஓடி போய் டக்குன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, எல்லாம் ஓடி திரிந்து எல்லா இடங்கள்லயும் போய் இவர் யார் என்பதை அறிந்து இவர் பேய்களை விரட்ட முடியும், எல்லா வியாதிகளை சுஸ்தப்படுத்த முடியும், இவருக்கு இருக்கிற வல்லமை மாத்திரம் அவருடைய சீஷர்களுக்கும் இந்த வல்லமையை கொடுத்து சுகப்படுத்த முடியும், எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்கன்னு தெரிந்து ஐயங்கால ஓடாம அந்த நியூஸ ஃபுல்லா பரப்பி டைமே வேஸ்ட் பண்ணல. அந்த வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா நான் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல் ஃபைல் எடுக்கிறது, ஸ்கார்ஃபை கட்டுறது, சொட்டரை போடுறது, சாஸ்தை போடுறது, ஒரு மணி நேரம் எடுப்பாங்க ஹாஸ்பிட்டல் போ, அப்படியெல்லாம் இங்கே இல்லை. உடனே உடனே பெட்டோடு தூக்கிட்டு ஓடுறாங்க, பெட்டோடு தூக்கிட்டு ஓடுறாங்க. அதை படுத்த படுக்கையில் இருக்கவங்க எவ்வளோ அழுக்காக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த டைமில் எப்படி இருந்திருப்பாங்க படுத்த படுக்கையில், அந்த பெட்டை தூக்கிட்டு போகிறாங்க. ஒன்றும் அவங்கள கிளீன் பண்ணல, ஒன்றும் இல்லை, எல்லாம் தூக்கிட்டு யோசிச்சுப்பா, அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். சப்பானியா இருக்கிற சாத்தா கையும் காலம் ஓடாம இப்படியே படுத்து படு படுத்து பெட்டு ஓடிட்டு எங்க போற, எங்க தூக்கிட்டு போறாங்க, நான் இன்னும் சாகலப்பா இங்க ஓடுறீங்க, அப்படிலாம் அவர் நினைச்சிருப்பார். என்ன போய் கிட்னாப் பண்ணா யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களே, அவர் பெட்டுங்கெல்லாம் ஓடுது, எல்லா பெட்டுங்க ஓடுது. இது எப்படி பிக்சர் பண்ணலாம்னா, ஒரு ஒரு இங்கேயோ இங்கேயும் திரிஞ்சு ஓடுற ஒரு சீன். ஒருவேளை ஒரு சுனாமி வரப்போது இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் கோஸ்டல் ரீஜன் எல்லாம் இவாக்குவேட் பண்ணணும்னா, எல்லாரையும் காலிப்படுத்தணும்னா எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா, பிடிச்சி 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 ஜனங்களை சீக்கிரம் அந்த இடத்துல தீர்ப்பு, அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி சீன். இது ஒரு நாள் மாத்திரம் நடக்கல, 56வது வசனத்தில் அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் நாடுகள் படிங்க,
அவர் பிரவேசித்த கிராமங்கள் பட்டணங்கள் நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தைகளிலே வியாதிசாரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தையாகியும் அவரது சொல்லும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.
ஒரு இடத்துல ஒண்டி இல்லை, அவர் போய் என்டர் பண்றாரு, அவர் ஒரு இடத்துல இருக்குல்ல, வில்லேஜஸ்ல சிட்டிஸ்ல போய்கிட்டே இருக்கிறார், ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க கூட்டு வந்து அவர் அந்த இடத்துல இல்லன்னா இல்ல, எப்படி அப்படி இல்ல, ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. அவர் இங்க போயிருக்கிறாரு, அங்க போயிருக்கிறாரு, ஒருவேளை நம்ம ஊர்ல இருந்துதா அவர் லிங்கராஜ்புரம் 11th கிளாஸ்ல இருக்கிறாரு, ஓவர் அவருக்கு ஆயில் மில் ரோடு வந்துட்டாரு, ஓவர்ன்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் போயிட்டே இருக்குது. கூட்டம் கூட்டமா கொண்டு வந்துகிட்டே அவருக்கு முன்னாடி முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஊரே அலமோது, ஒரே ஒரு அலம்போது, ஒரு ட்ரோன் எல்லாம் வச்சுட்டு ஒரு கேமரால நீங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்த்தா ஒரே அங்கேயும் இங்கேயும் அலம் மோதிக்கிட்டு இருக்கு. அதான் காட்சி, ஒரு காட்சி. இது ஒரு நாள் இல்ல, தொடர்ந்து சில நாட்களாக அந்த ஊர்ல நடந்திருக்கு, ஊர் ஊரா அவர் போயிருக்கிறார். கிராமங்கள், கொஞ்ச ஜனங்க இருக்கக்கூடிய இடம், பட்டணங்கள், கூட்டம் கூட்டமா இருக்கிற இடம், வயல்கள், கொஞ்ச பேர் தான் வேலை செய்யறீங்க, ஒரு இடம் உடல எல்லா இடத்துக்கும் கவர் பண்ணி அவர் போயிருக்கிறார். பாருங்களேன், அவர் போகும்போது என்ன பண்றாங்க, இவங்க இவங்க எல்லாம் கூட்டு வந்து சந்தை வீதிகள், இது மார்க்கெட் பிளேசஸ் தமிழ்ல வருது, எல்லாரும் கூடுற இடங்கள், வயல்கள், காமன் ரோட்ஸ்ல லைனா சிக் பீப்புள் பெட்டுங்க, லைனா சிக் பீப்புள் பெட்டுங்க. நமக்கெல்லாம் இந்த கொரோனா எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஸ்டேடியம் எல்லாம் பிடிச்சி லைனா பெட்டு போடணும்னு பிளான் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லைனா பெட்டுங்க. அவர் நடந்து போற வழியில எல்லாம் பெட்டுங்க. இதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தது. அடுத்ததாக அவங்களுடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது காட்சி என்ன, சுருக்கமான அவருடைய ஊழியம், இந்த ஊர்ல சுருக்கமான ஒரு ஊழியம். இது என்னங்க விசேஷம், எத்தனையோ ஊருக்கு அவர் போனாரு, எத்தனையோ ஊர்ல இருக்கிறவங்க அற்புதம் செஞ்சாங்க, இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இதுல ஒரு பிரத்யேகம் இருக்கு. என்ன, அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம், மத்தேயு 14:36, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர் தொரும்படி உத்தரவு வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் ஸ்வஸ்தமானார்கள். இந்த ஊழியத்தின் பிரத்யேகம் என்ன, இந்த ஊழியத்தின் விசேஷம் என்ன, இந்த ஊர்ல என்ன விசேஷம், இவர்கள் வேண்டிக் கொண்டாங்களா, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, கெஞ்சி மன்றாடி கெஞ்சி குத்தாடி கேட்டுக்கிட்டாங்களா, என்ன கேட்டுக்கிட்டாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொடும்படிக்கு. ஏன் இவங்க இதை செய்தாங்க, ஏன் இதை செஞ்சாங்க, பல காரணங்கள். ஒண்ணு, அவங்களுடைய மிகப்பெரிய விசுவாசத்தை ஒரு பக்கம் காட்டுது, அவங்களுடைய தாழ்மையை காட்டுது. யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும் போது, நமக்கு மத்தேயு 9 ஞாபகம் வரணும், ஒரு பெண் வந்து தனக்கு அந்த ப்ராப்ளம், லேடிஸ் பிளட் இஷ்யூ இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு சொல்லி எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்து தன்னுடைய சொத்தையே அழிச்சிருச்சு. ஆனால் இன்னும் வேர்ஸ்டாக தான் ஆச்சு. அது யூத கலாச்சாரத்தில் அதை வெளியே சொன்னால் அது தீர்த்துண்ணுவாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க, அதை இதை பண்ணுவாங்க. அந்த பெண்ணு இயேசுவும் ஒரு மேன், அவர்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும், பப்ளிக்காக எப்படி சொல்ல முடியும்னு அது என்ன மனசில் நினைச்சிச்சு, ஒருவேளை அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டா சுகமாயிடுவேன் அப்படின்னு போய் தொட்டுச்சு, சுகமாச்சு. அந்த வஸ்திரத்துல இருந்த ஒரு நம்பிக்கைனால இல்லை, அந்த அம்மா இருந்த விசுவாசத்தினால, அந்த அம்மா இருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவோட சித்தம், அதை போய் அவருடைய வல்லமை தான் சுகப்படுத்துச்சு. விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினது அப்படின்னா, ஒருவேளை அந்த அம்மா இந்த ஊர்ல எங்கேயாவது இருந்திருக்கலாம், அந்த அம்மா போய் இந்த ஊர்ல அவங்களுக்கு எல்லாம் அந்த செய்தியை சொல்லி இருக்கலாம், நான் வஸ்திரத்தை தொட்டேன் சுகமானேன், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டங்க சுகமானேன். அதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த மக்கள் என்ன பண்றாங்க, வேண்டி கேட்டுக்கிறாங்க. எதுக்கு கேட்டுக்கிறாங்க, அந்த வஸ்திரத்தை தொட்டு தொடுறதுக்கு வேண்டி பெர்மிஷன், அதுக்கு பெர்மிஷன் இல்லாம தொட்டுருச்சு, அது தொடுட்டுங்களா அப்படின்னு கேட்டு, எவ்வளவு தாழ்மை. ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒரு ஒரு சென்சிட்டிவிட்டி, ஒரு ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் ரொம்ப டயர்டா இருக்கிறது தெரிஞ்சிருக்கலாம், அவர் ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே வந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்கலாம், அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்கன்னு தெரியும், ஆனா உங்களுடைய அவசியம் எங்களுக்கு ரொம்ப இருக்கு ஆண்டவரே, நீங்க வந்திருக்கிறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம், எங்களுக்கு ரொம்ப இருக்குது, நாங்க உங்களுக்கு எந்த விதத்திலையும் பார சுமத்த விரும்பல, நீங்க என்ன செய்யறீங்களோ அதை செஞ்சுட்டு போங்க, நீங்க எங்க படுத்துக்கிறீங்களோ நீங்க படுத்துக்கங்க, உங்களுக்கு எந்த விதத்திலயும் நாங்க ட்ரபிள் கொடுக்காம உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டு போயிடலாம், உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் டென்ஷன் வாங்க, வஸ்திரத்தை ஓரத்தை ஒண்டி தொடர்றதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, உங்களை வேற எதுலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவங்களுடைய தாழ்மையை பாக்குறோம் பாருங்களேன், அவங்க அதுக்கு கூட தகுதி இல்லை, அது கூட கேட்கறாங்க பெர்மிஷன், தகுதி இல்லை. யோவான் தான் சொன்ன மாதிரி, உங்களுடைய பாத ரட்சையை கழட்டுவதற்கு நான் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி, வஸ்திரத்தை ஓரத்தையாவது தொடும் பெர்மிஷன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து ஒரு நாமான் மாதிரி, இந்த எலியா வந்து கையெல்லாம் தொட்டிருக்கணும், கையெல்லாம் அசைச்சு இது பண்ணியிருக்கணும்லாம் இல்லை, வஸ்திரத்தை தொட்டா போதும். ஏன், அவங்களுக்கு உறுதியா தெரியும் அவருடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்களுக்கு எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்குன்னா, ஒரு வஸ்திரத்தை தொட்டாலும் போதும் நமக்கு சுகம் ஆய முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிக லாஸ்ட் தன்னுடைய பாகத்துல எதுன்னு சொல்லுவான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம காலத்து மாதிரி ட்ரெஸ் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப லூஸா அங்கி மாதிரி போடுவாங்க. அந்த அங்கியில அந்த ஒரு மனுஷனுடைய கடைசி பாகம் என்னன்னு சொல்லுவோம், அந்த வஸ்திரத்தின் ஓரம் அது தொட்டா, நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்ல தொட்டா அவங்க தொட்டதே தெரியாது, எந்த விதத்திலையும் தெரியாது. ஞாபகம் இருக்கா தாவீது போய் சவுலுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கிழிச்சுட்டு வந்துட்டார், அவருக்கே தெரியல, சொன்னவொன்னதான் தெரிஞ்சு. அந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தின் ஓரம் ஒரு லீஸ்ட் பாட்டை நாங்க தொட்டுட்டு போறோம். பாருங்களா அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கலாம், அவங்களுடைய விசுவாசம் ரிக்வஸ்ட் தான், ரிக்வஸ்ட். அவங்க எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய தேவை எங்களுக்கு ரொம்ப அவசியம், எந்த அளவுக்கு தேவைன்னா நாங்க உங்களை எந்த விஷயம் தொல்ல பண்ண மாட்டோம், நீங்க நின்னு யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு அவங்களை பார்த்து மனதுருக வேண்டியதில்லை, உங்க கையை அவங்க மேல வைக்க வேண்டியதில்லை, அவங்களுக்காக ஜாம் பண்ண வேண்டியதில்லை, நீங்க நீங்க பாட்டுக்க நீங்க இருங்க, உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்க தொட்டுக்கிறோம், இதான் ரிக்வெஸ்ட். வஸ்திர உங்க உடம்ப பிடிச்சுக்கிறோம், உங்க கையை பிடிச்சுக்கிறோம், உங்க காலை பிடிச்சுக்கிறோம், வஸ்திரத்தை பிடிச்சுக்கிறோம்னு கூட இல்ல, வஸ்திரத்தை டச் பண்ணிக்கிறோம். பாருங்களேன், வெரி ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ரொம்ப அருமையான. வஸ்திரத்தை ஓரத்தை ஆகிலும் நாங்கள் தொடுகிறோம் அப்படின்னு உங்களுடைய தாழ்மை உங்களுடைய விசுவாசத்தை காட்டுது. என்ன ஆச்சு அதனோட விளைவு? தொட்டவர்கள் யாவரும் சுவஸ்தமானார்கள். தொட்டவர்கள் யாரும் வித்தவுட் எக்ஸப்ஷன், ஒருத்தர் உடல எந்த கிராமமோ எந்த நகரமோ எந்த இதுவோ தொட்டவர்கள் யாவரும், அவங்க அந்த மூட நம்பிக்கையினால இல்ல, அந்த வஸ்திரத்துல விசேஷம் இருப்பதனால அல்ல, எதுல விசேஷம், அந்த வஸ்திரம் இப்ப எல்லாம் கிழிஞ்சி ஒன்னும் இல்லாம போயிட்டு இருந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த வஸ்திரம் இப்ப அதுல இல்ல, அவங்க அவங்களுக்கு காட்டுகிற விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணதுனால இல்லைங்களா, விசுவாசம் சின்னதா இருந்தாலும் ஆண்டவர் அதை கனம் பண்ணுவார். அவங்க காமிச்ச விசுவாசத்தை குணஜ் சொஸ்தமான தேவர் மேட் ஹோல் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் வருது, அதாவது ஒரு இப்ப காலத்துல செய்யற மாதிரி ஒரு ப்ரொக்ரெசிவ் ஹீலிங். இயேசு எனக்கு சுகம் அளித்தா இருந்த ஒரு வருஷமா கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இருக்குது அப்படி இல்லை, உடனே உடனடியாக நல்லா ஆயிட்டாரு. இந்த காட்சி உங்களால பார்க்க முடியுதா? முதலாவது கணேசத்துக்கு அவர் வரா, கப்பல்ல சீஷர்களோடு இயேசுடைய வருகையை பார்க்கிறோம், அந்த மக்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸை பார்க்கிறோம், என்ன ஆர்வத்துடன் ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வேஸ்டே பண்ணிக்க விரும்பல, இந்த மாதிரி சந்தர்ப்பம் எங்க கிடைக்கும் அப்படின்னு வேஸ்டே பண்ணிக்க விரும்பல. இயேசுடைய ஊழியத்தின் சுருக்கத்தை நம்ம பார்க்கிறோம், சுருக்கமா பிரத்யேகமான ஒரு ரிக்வெஸ்ட், பிரத்யேகமான ஒரு ஊழியம் நம்ம இங்க பார்க்கிறோம். இதை நீங்க காட்சி பண்ணும் போது எப்படி இருந்திருக்கும்? சுகர் தொட்டவர்கள் எல்லாருமே சுஸ்தமானார்கள். எப்படி இருந்திருக்கும்? ஒரு மனுஷன் பல வருஷங்களாக சப்பானியா இருக்கும் போது அவனுக்கு உடனடியா கால் கை நல்லா ஆகுது, படுத்த படுக்கையா இருந்து எந்திரிச்சு நினைக்கிறான், எப்படி அவன் ஃபீல் பண்ணுவான், ஐ நல்லாயிருச்ச கையெல்லாம் பரவாயில்லையே அப்படின்னா இருக்கும் அவனுக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துல பாருங்க, ஒருத்தனுக்கு சொஸ்தம் ஆச்சு, தாத்தா என்ன பண்றான், குழந்தை மாதிரி குதிக்கிறான், ஜம்ப் பண்றான், ஆனந்தம், ஆனந்த கண்ணீர்னால கடவுளை ஸ்தோத்தரிச்சு துதிச்சு பாடுறான். எத்தனை குடும்பத்தாரு தன்னுடைய ஒரு மனைவி தன்னுடைய புருஷன் வியாதியில அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத, வியாதி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறத பார்க்கும்போது அந்த புருஷன் சுகமாய் இருக்கிறத பாக்குறதுக்கு என்ன ஆனந்தம் இருந்திருக்கும். எத்தனை தாயார் தன் பிள்ளைங்க அப்படி வேதனைப்படுறத பார்த்து அவங்க சுகம் அடைகிறத பார்க்கும்போது ஒரு ஆனந்த பண்டிகை இருக்காது அந்த ஊர்ல, எல்லாரும் குத்திக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதே ட்ரோன் வியூல பார்த்தோம்னா அந்த ஊரெல்லாம் வெட்டுக்கிளிங்க மாதிரி எல்லாம் குதிச்சுக்கிட்டு ஒரு ஆனந்தத்துல இருந்திருப்பாங்க, ஒரு அட்மிரேஷன், எல்லாரும் ஏசுல எப்படி பார்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க, என்ன யார் இவர், என்ன பவர், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நம்ம ஊரே சுகம் அடைஞ்சிச்சு, நன்றியில ஆனந்தத்துல அவரை பார்த்து எவ்வளவு அட்மயர் பண்ணிருப்பாங்க, ரொம்ப ஆனந்தத்துல இருந்திருப்பாங்க. இதோடு நம்மளுடைய காலத்தின் பிரயாணம் முடிவு பெறுகிறது. உங்களை திருப்பி கூட்டு வந்து இங்க விட்டாச்சு, 3 காட்சியை பார்த்து கணேசபுரத்துல முடிகிறது. இப்ப நம்ம 2020க்கு வந்துடணும், 20 கொரோனா வருஷத்துக்கு வந்துட்டோம், வந்து நல்ல கதை நல்ல ஒரு வசனங்கள் இது, இந்த வசனத்துல இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம வாழ்க்கைக்கு படிக்கிற கொள்கைகள் என்ன, அப்ளிகேஷன், இந்த புக்கு நம்ம படிக்கிற புக்கு வந்து த காஸ்பிள் இல்லைங்களா, த காஸ்பிள் அக்கார்டிங் டு மேத்யூ. இந்த இதில் இருக்கிற ஒரு சாப்டரும் ஒரு ஒரு வசனமும் நம்மளுக்கு காஸ்பிள் சொல்லுது, குட் நியூஸ் சொல்லுது, குட் நியூஸ். ஏன் இந்த ஒரு வாதை பேண்டமிக் வருஷத்துலயும் இவ்வளவு பெரிய வாதை இருக்கிற நேரத்திலையும் இது ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு. என்னங்க குட் நியூஸ்? இந்த மக்களை பார்க்கிறோம், இந்த மக்கள் வந்து இயேசுவை இவ்வளவு அளவுக்கு பார்த்து கொண்டாடி அப்ரிஷியேட், அவர் வந்த உடனே கையும் காலம் ஓடாம ஊரெல்லாம் தெரிவிச்சு எல்லாரையும் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல் காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய தேவைய உணர்ந்தவர்கள், அவங்களுடைய பிரச்சனைய உணர்ந்தவர்கள். டிசீஸ்டுனா நம்மள எத்தனை பேருக்கு டிசீஸ்டுனா என்னன்னு தெரியும்னு தெரியல. நமக்கெல்லாம் நல்ல சுகத்தோடு இருக்கிறோம், ஆண்டவர் நல்ல சுகத்தை தான் கொடுக்கணும், ஆனா டிசீஸ்டுன்ற அனுபவம் நமக்கு தெரியாது. என்னன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு வியாதி நம்மளை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. வேதனையில அந்த வியாதிக்கு நம்ம ஏதாவது செய்யலன்னா நம்மளை சீக்கிரம் கொன்னிடுமே இந்த வியாதி அப்படின்னு வியாகுலத்துல வேதனையில படுது. ஒரு டிசீஸ்டு கண்டிஷன் அவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியும் அவங்கள சாப்பிட்டு இருக்கிற வியாதி, அவங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிற வியாதி. ஒவ்வொரு நாளும் சாவு, அவங்க ஊர்ல உழுந்து எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை, மெடிசன் இல்லாம மருத்துவம் இல்லாம அவங்க படுற வேதனைகள் அவங்களுக்கு தெரியும். முதல்ல குட் நியூஸ் நமக்கு தெரியும்னா என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? என்ன தெரிஞ்சுக்கணும்? பேட் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மக்களுக்கு அவங்களுடைய பேட் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. பாருங்களேன், நமக்கு பேட் நியூஸ் என்னன்னு நமக்கு தெரியணுங்க. பரிசுத்தாவியானவர் தான் ஒருவேளை நமக்கு இருக்கிற பேட் நியூஸ் என்ன, நமக்கு எப்படிப்பட்ட வியாதி பிடிச்சிருக்குன்னு நமக்கு உணர்த்தினார்னா, நம்ம கண்களை திறந்தார்னா நம்மளும் என்ன செய்வோம்? அவரை வேண்டி கொண்டு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு நம்ம சுகமொழிய பார்ப்போம். நம்ம அதான் பார்ப்போம். நமக்கு இந்த பேட் நியூஸ் நமக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய பேட் நியூஸ் என்னன்னு தெரியறதில்ல. இந்த பக்கம் கெனசரத், அந்த கப்பலை பிடிச்சிக்கிட்டு நேராக கடல் கடந்து அந்த பக்கம் போனீங்கன்னா இன்னொரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் கேடரிங்ஸ், இந்த பக்கம் கெனசரத், அந்த பக்கம் கேடரிங்ஸ். நம்ம கேடரிங்ஸ் தான் போயிட்டு வந்தோம். மத்தேயு 9வது அதிகாரத்தில் என்ன ஆச்சுங்க? ஏசு அங்கேயும் போனார், அந்த ஊருக்கும் போனார். அங்க ஒரு பிசாசு பிடிச்சிருந்தவனை லேகியோன சுகப்படுத்தினார். சுகப்படுத்தினவனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்க. அந்த ஊர் மக்களும் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. என்னன்னு வேண்டிக்கிட்டாங்க? எங்க ஊரை விட்டு போ, வேண்டி கேட்கிறோம், கெஞ்சு கேட்கிறோம், எங்களை விட்டு ஊரை விட்டு போயிடு. ரெண்டு ஊருங்க, எவ்வளவு வித்தியாசம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருந்தது? பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த ஊர் மக்களுக்கு அவங்க பன்னி பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். அவங்க பன்னி பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். முள்ளுள்ள இடங்கள் விழுந்த விதைகள் போல அவங்க பன்னி பிசினஸ் தான். அந்த பன்னிகள் எல்லாம் வாரில் உளுந்துருச்சேன்ற ஒரு இதுல எங்க ஊரை விட்டு போ, எங்க ஊரை விட்டு போன்னு தடுத்துட்டாங்க. அவங்களுடைய தேவை அவங்களுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கும் எத்தனையோ பேர் இயேசுவை மதிக்காம இருக்கிறதுக்கு, இயேசுடைய மகிமையை காணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கேடரிங்ஸா இருக்கிறதுனால. இங்க இருக்கிற நீங்க உங்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, நீங்க கெனசரத்துல இருந்து வந்திருக்கணும், இல்ல கேடரிங்ஸ்ல இருந்து வந்திருக்கணும். நீங்க யாரா இருக்க போறீங்கன்னு யோசிச்சு பாரு. யாரா இருக்க போறீங்க? கெனசரத் மக்களா, கேடரிங்ஸ் மக்கள்? என்னுடைய பன்னி பிசினஸ் தாங்க எனக்கு முக்கியம், இயேசுவோட பன்னி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சவங்க. இந்த காலையில இயேசு உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பானவரா தெரிகிறார், எந்த அளவுக்கு வேல்யூ, கையும் காலம் உடலிய அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா போதுமே அவருடைய மதிப்பு மகத்துவம் உயர்வா தெரியுதா? அப்படி தெரியலனா காரணம் என்ன தெரியுமா? நீங்க கேடரிங்ஸ் சேர்ந்தவங்க. பன்னி பிசினஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அவரு இயேசு வந்து உங்களுக்கு லக்ஸரி வேணுன்றப்ப அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு மத்த நேரத்துல அவளை விட்டுருது. சும்மா தான் இயேசு வாழ்க்கையில நம்ம லக்ஸரி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, காரை வச்சுக்கிறோம், மற்ற வசதிகள்லாம் வச்சு. அதே மாதிரி இயேசுவும் ஒரு லக்ஸரி தான் நமக்கு, அப்படிப்பட்டவங்க தான். ஸ்பிரிச்சுவலா நமக்கு இருக்கிற பேட் நியூஸ் நமக்கு பரிசுத்தாவியானவர் கண்ணு திறந்து நமக்கு காமிச்சிருக்கிறாரா? அவங்களுக்கு காமிச்சிருக்கிறாரா என்ன பேட் நியூஸ் நமக்கும்? வி ஆர் ஆல் டிசீஸ்டுங்க. நமக்குள்ள டெய்லி நம்மளை சாப்பிட்டு நம்மளை அழித்து பயங்கரமா அழித்து கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது சாதாரண பிரச்சனை இல்லை. அந்த வியாதிக்கு பேர் பாவம். அந்த வியாதிக்கு பேர் பாவம். அது மைனர் ப்ராப்ளமே இல்லை. வேதம் அதாவது சுகப்படுத்த முடியாத குஷ்டரோகமாக சொல்லுகிறது. சுகப்படுத்த முடியாத குஷ்டரோகம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா நம்மளை பாதிச்சிருக்கிற வியாதி, பாதிச்சிருக்கிற வியாதி. தியாலஜின்ஸ் அது டோட்டல் டிப்ராவிட்டி, முழுமையான சீரழிவு அதான் நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய தேவைன்னு பரிசுத்தாவி உங்க கண்களை திறந்து உங்களுக்கு காட்டாத வரைக்கும் இப்படித்தான் மேல் பார்வையா சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்படித்தான் இயேசுடைய மதிப்பே தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு காமிச்சிருக்கிறாரா உங்களுடைய வியாதி என்ன? பரிசுத்தாவினுடைய வேலையை என்ன தெரியுமா? நம்முடைய நம்ம எவ்வளோ வியாதி பிடிச்சவங்க நம்மளுக்கு காட்டுத்தான். ஏன்னா நம்முடைய சீர்கெட்ட வஞ்சனையான இருதயத்தின் வேலை நமக்கு அந்த பிரச்சனையே காட்டுறதில்லை. அதோட வேலையை வஞ்சனையானதுன்னு ஏன் வேதம் போட்டிருக்கு? நம்ம இருதயம் நம்மளை ஏமாத்துது. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு வசதி இல்லை. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இல்லை பிரச்சனை. பரிசுத்தாவியானவர் எப்போ நம்ம கண்களை திறந்து நமக்கு பிடிச்சிருக்கிற மிக மிக பெருசு பிரச்சனை மனுஷ குலத்துக்கு நம்முடைய சீரழி, என்னுடைய பாவம், நான் பிறந்தவனா பாவத்தில் என் தாய் கற்பம் தரித்திருக்கிறார், தலையிலிருந்து கால் வரைக்கும் எனக்கு வியாதி பிடிச்சிருக்கு, பாவ வியாதி பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு அது வேரூண்டி என்ன பாதிச்சிருக்கு, எனக்குள்ள உள்ள எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பாவம் எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். பவுல் ரோமர் 7வது அதிகாரத்தில் சொல்ற, எவ்வளோ போராடுறார் அதுக்கிட்ட, அந்த அளவுக்கு நமக்கு அந்த வியாதி பிடிச்சிருக்கு. பாவம், பாவம் நம்மளை தீட்டுப்படுத்திடுது, பாவம் நம்மளை தேவனிடத்துல கம்யூனியன் அன்யோன்யமா இருக்காபடியாம செய்து, நன்றி கெட்டவர்களா செய்து, கடவுளுடைய கோபாக்கினியும் சாபத்தையும் துக்கத்தையும் வாழ்க்கையில எல்லா துக்கத்தையும் கொண்டு வர்றது பாவம் தான். அந்த வியாதி நமக்கு பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அந்த வியாதியினுடைய ஆழத்தை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இயேசுவை அவர்கள் பார்த்த உடனே அவர் இன்னார் என்று அறிந்தார். இந்த கேடரிங்ஸ் மக்கள் அவரை பார்த்து விரட்டுறாங்க, விரட்டுறாங்க. ஏன்? அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை தெரியல, பிரச்சனை தெரியல. வெளியில வந்தா நம்ம நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வெளியில நம்ம ஒன்றும் காமிச்சிக்காம இருக்கலாம் நாமான் மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம பிடிச்சிருக்கிற பிரச்சனை இதான், இதுதான் பிரச்சனை. அது பரிசுத்தாவியானவர் தான் காட்ட முடியும். ஒருவேளை பரிசுத்தாவியானவர் காமிச்சாருன்னா இந்த மக்கள் மாதிரி தான் நம்மளோ ரியாக்ட் பண்ணுவோம். அதுதான் பேட் நியூஸ். அந்த பேட் நியூஸ் அறிந்த மக்களுக்கு மேத்யூ சொல்றார், மற்றவங்களுக்கு இல்லை, அந்த பேட் நியூஸ் அறிஞ்சவங்களுக்கு தான் மேத்யூ என்ன சொல்றாருன்னு புரியும். இயேசுடைய ரெண்டு அற்புதமான குட் நியூஸை நமக்கு சொல்றார். குட் நியூஸ்னா என்ன? குட் நியூஸ்னா என்ன தெரியுமா? இயேசு யாரு, அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரா தான் குட் நியூஸ். இயேசு யாரு நம்ம காட்டுறாரு, அவர் ரெண்டு குணங்களை காட்டுறாரு. என்ன தெரியுமா? முதலாவது, இயேசு எவ்வளவு சுலபமா கண்டடையத்தக்கவர். அவர் ரொம்ப அக்சசிபிள், ரொம்ப சுலபமா இயேசு கிட்ட போறோம், எவ்வளவு சுலபமா கண்டடையத்தக்கவர், அவர் அணுகக்கூடியவர். யோசிச்சு பாருங்க, இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம்? யாருமே போய் இயேசு அவங்க ஊருக்கு வான ரிக்வெஸ்ட் கொடுத்ததா நமக்கு தெரியல, ஆனா அவரே வர்றாரு. அவரே வந்து என்ன பண்றாரு, வந்து போட்ல இருந்துகிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடல, அங்க வராரு. வந்த உடனே அவர் யார் என்று தெரிஞ்ச உடனே, ஐயோ நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், இங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா இந்த மக்களுடைய தொல்லை என்ன அப்படின்னு போய் எங்கேயும் ஒளிஞ்சுக்கலாம், இல்ல வேற ஊருக்கு போயிடலாம்ல. அந்த டயர்ட்னஸ்லயும் வந்திருக்கிறாங்க அவங்க. எவ்வளவுதான் ஆண்டவரே உங்களை டிஸ்டர்ப் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம், உங்க ஓரத்தை தொடுறோம்னா அந்த ஓரத்தை துணியின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவோம்னா, அந்த லேடி தொட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது அவர் உணர்ந்தார். ஏன்? இயேசு கிட்ட இருந்து அவருக்கு தெரியாம அவர்கிட்ட இருந்து வல்லமை எடுத்துக்க முடியாது. அவருக்கு மனுஷிகத்துல அவருக்குள்ள இருக்கிற வல்லமை வந்து அவரு அவருடைய சித்தம் இல்லாம அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது இல்லைங்களா. அவர் சித்தம் எப்படி செயல்படுது? ஒரு மனுஷனுடைய அவருடைய வியாதிய வியாகுலத்தை அவர் மனதுருகி பார்த்து அதை ஃபீல் பண்ணி பரிதபிக்கும் போதுதான் அவர் சித்தத்தோடு தான் சுகப்படுத்த முடியும். ஒரு லேடி தொட்டதுக்கே அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு அவர் டயர்டாக நான் ஃபீல் பண்றேன்னாரு, எனக்குள்ள வல்லமை கம்மியாச்சுன்றாரு, கம்மியாவில் புறப்பட்டதுன்றாரு. அந்த மாதிரி இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தொட்டு 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 சுகமாகும் போது மனுஷத்துல அவர் எவ்வளவு களைப்படைந்திருப்பார் நமக்கு தெரியுதா? எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து வல்லமா புறப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அவர் சித்தம் இல்லாம, ஏன்னா அவங்க நினைச்சிருக்கலாம் டிஸ்டர்ப் இல்லாம பண்ணிக்கிறோம் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஆனா அவருக்குள்ள அவருக்கு எவ்வளோ இதாயிருக்கும், ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய வலிய வேதனைய குணத்தை குஷ்டரோகத்தை எல்லாம் உணர்ந்து 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 அவருக்கு பவர் கொடுத்திருப்பாரு, சுகத்தை கொடுத்திருப்பாரு, எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனா இவர் என்ன காட்டுது, அவர் ஒரு இடத்துல இருந்துகிட்டே வாழ்ந்தான்ல, நகரந்தோறும் கிராமங்கள் தோறும் ஊர் தோறும் வயல் எல்லா இடங்களுக்கும் போனார். இது நமக்கு என்ன காட்டுது, என்ன காட்டுது, இயேசு எவ்வளவு சுலபமாக கண்டடையத்தக்கவர், இட்ஸ் வெரி ஆக்சசிபிள், இட்ஸ் வெரி ஆக்சசிபிள். இவ்வளோ வியாதி பிடிச்சி எந்த மனுஷன் தன்னுடைய சீர்கேட உணர்ற பாவிக்கு இதை விட ஒரு குட் நியூஸ் என்ன இருக்க முடியல, என்ன சரி பண்ணக்கூடியவர் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறவர், ரொம்ப ஈஸியா அவர் கிடைக்கிறவர், வெரி ஆக்சசிபிள், ரொம்ப ஈஸியா கிடைக்கிறவர். எப்போ பாவத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோமோ, எப்போ மனசாட்சி நமக்கு சொல்லுதோ, தேவ கோபாக்கினு நீ மாட்ட போற ஆண்டவர் நியாய தீர்ப்புல நீ மாட்ட போறன்னு உணர்வு நமக்கு எப்போ ஏற்படுதோ, அப்போ இது பெரிய குட் நியூஸ்ங்க நமக்கு. அவர் ரொம்ப ஆக்சசிபிள், எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் அவர் ஈஸியா கண்டடைக்கத்தக்கவர், இஸ் அவைலபிள், இஸ் அவைலபிள். இன்னைக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவர் கப்பல் இங்க வந்திருக்கு, ஏன் அவர் கவர்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்து இப்பெல்லாம் சர்ச் திறக்க விட்டு நம்ம சர்ச்சை அமைக்க விட்டு இந்த நாளில் உங்களை கூட்டு வந்து ஏன் இங்கே வந்திருக்காரு, எங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்களோ நான் அங்கே இருக்கிறேன். நீ இன்னைக்கு உன் பாவ வியாதியை உணர்ந்து உன்னுடைய குஷ் பாவத்தை உணர்ந்து வியாதியை உணர்ந்து இருந்தா, ஐ எம் ஆக்சசிபிள் டு யூ, ஐ எம் ஆக்சசிபிள் டு யூ. முதல் இயேசுடைய கண்டடையத்தக்கக்கூடிய குணத்தை பார்க்கறோம், ஈஸி அவைலபிள். ரெண்டாவது அவருடைய சர்வ வல்லமை குணத்தை பார்க்கறோம், ஓம்னிபொட்டன்ஸ். ஒரு 50 வருஷம் ஒருத்தனுக்கு சப்பானியா இருந்திருக்கலாம், ஒருத்தனுக்கு போன வாரம் தான் சப்பானியா இருந்திருக்கலாம், ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? இங்க எல்லாரையும் சுகப்படுத்தின, எவ்வளவு மோசமான வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான வியாதியா இருந்தாலும் சரி, எல்லோரும் அவருடைய சர்வ வல்லமை குணத்தினால் சுகம் பெற்றார்கள். எந்த வியாதியும் அவர் உடல், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள், சுகமானார்கள். நீங்க இந்த நேரத்தில் அந்த ஆண்டவர் இங்க ரொம்ப ஈஸியா கண்டடையத்தக்கவர் மாத்திரம் இல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். பாவம் உங்களுக்கு எவ்வளவுதான் அலங்கோலம் செஞ்சிருந்தாலும், உங்க வாழ்க்கையில் எவ்வளவுதான் உங்களை பயங்கரமா உங்க உள்ளத்துக்குள்ள கிரியேட் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் உங்களை சங்கிலினால் கட்டி எவ்வளவுதான் உங்களை அடிமையாக்கி வச்சிருந்தான், திருப்பி திருப்பி செஞ்ச பழக்கத்தினால சில பேர் என்ன ஆயிடுறாங்க, வெளியில தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கே ஒரு சிறவாசத்தை பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, ஜெயில இருக்கிற மாதிரி சங்கிலியில கட்டி நடக்கிற மாதிரி. இச்சைகளுக்கு சிறவாசம், பாவங்களுக்கு பொருளாசைக்கு சிறவாசம், எங்க போனாலும் பொறாமைக்கு சிறவாசம் இல்லைங்களா. ஒரு மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை பார்த்து இல்ல, மற்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, டேலண்ட் இருக்குன்னா உள்ளுக்குள்ள பொறாம சவுல் மாதிரி வராம அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி பாவ இச்ச எல்லாத்தையும் சிறவாசம் பண்ணி இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இங்க கண்டடையத்தக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த சங்கிலிகள்லாம் ஒடிச்சு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அது குட் நியூஸ் இல்ல, அதான் மேத்யூ சொல்ற, ரொம்ப ஈஸியா, இஸ் அவைலபிள், இஸ் ஆக்சசபிள். பக்கத்துல உங்க நகரத்துக்கு உங்க டவுனுக்கு வந்திருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார், ரெண்டு மூணு பேர் கூடி இருக்கிறார், அவரு ரொம்ப, அவர் உங்களை சுகப்படுத்த முடியும், சுகப்படுத்த முடியும், உங்களை விடுதலை ஆக்க முடியும். அவர் சொல்றார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். ரியல் ஃப்ரீடம்னா அவர் தான் கொடுக்க முடியும். எத்தனை நாள் இந்த சிறவாசம், உங்க வியாதி உங்க சிறவாசத்தை உங்களுடைய அடிமைத்தனத்துல பாவத்துல உணர்வீங்களா? இங்க ஒருத்தர் ரெடியா இருக்கிறார், அவருக்கு சர்வ வல்லமை இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு குணம் அவருக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, அவர் ஈஸியா அவங்க இருக்கிறாரு, ஆனா அவருக்கு சுகப்படுத்துற சர்வ வல்லமை இல்லை, என்ன யூஸ் அவர் அப்படிப்பட்ட ரட்சகர்? இல்ல அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு, ஆனா அவர் கிடைக்க மாட்டார், கண்டடையத்தக்கவர் அல்ல. அப்படிப்பட்டவர் எங்க போய் சேர்றது நம்ம? அப்படி இல்லை, அவர் ரொம்ப ஆக்சசபிள், எல்லா சுகத்தையும் கொடுக்கக்கூடியவர், எல்லா கட்டுகளும் விடுதலை கொடுக்கக்கூடியவர். அதான இந்த மாத்தியுடைய காஸ்பல். அவர் இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார் அந்த ரட்சகர். இப்படிப்பட்ட ரட்சகர் தானே பாவிகளான நமக்கு வேணும், இவர்கிட்ட தானே ஓடணும், ஓடணும். ரெண்டாவது பயன்பாடு, ரெண்டாவது முதலாவது பயன்பாடு நம்ம இங்க பார்த்து படிக்கிறோம். ரெண்டாவது பயன்பாடு, உண்மையான ரட்சிக்கும் விசுவாசத்தின் மூணு குணங்களை இந்த நிகழ்வுல பார்த்து படிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், எல்லா விசுவாசம் இல்லை, ரட்சிப்பின் விசுவாசம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசம் வேதம் சொல்லுது, அது உங்களுக்கு இருக்கா? இந்த அந்த குணங்கள், மூணு குணங்கள் இந்த பகுதி காட்டுது. முதலாவது ரட்சிக்கும் விசுவாசம் எப்படி இருக்கும்? என்னுடைய பயங்கரமான தேவையை உணரும், தன்னுடைய பயங்கரமான தேவையை உணரும். முதலாவது ரட்சிப்பு விசுவாசம் எப்படி வருது தெரியுமா? என்னுடைய தேவை, பயங்கரமான தேவை, எந்த அளவுக்கு பாவம் என்னை சீர்படுத்தி சீர்கெடுத்திருக்கு, எந்த அளவுக்கு சீர்கெட்டு போனேன், நான் எவ்வளவு பெரிய வியாதி பிடிச்சவன், குஷ்டரோகம் பிடிச்சவன் அப்படின்னு உணர். இந்த மக்கள் பாருங்க, அவங்க ட்ரெஸ் ஆயிட்டு வர சொல்ல ஆண்டவர், கிளீன் ஆயிட்டு வர சொல்ல, அவங்களுக்கு வியாதி இருக்கிற நிலைமை நல்லா தெரிஞ்சிச்சு, அதை உணர்ந்து ஓடினாங்க. இயேசு கேட்கிற தகுதியெல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய தேவையை நீ உணர்ந்தியா? என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி உன் தேவை, நிறைய பேருக்கு அந்த தேவையை உணர்றதுல இயேசு கிட்ட வந்துட்டேன்றாங்க. தட்ஸ் ராங். எப்பயாவது கடவுளுடைய நியாய பிரமாணத்துக்கு முன்பதாக, ஐயோ நான் மகா பாவின்னு நெஞ்சு அடிக்கிற உங்க தேவையை பார்த்து உங்க இதயத்தை பார்த்துருக்கிறீங்களா? கடவுள் சொல்றாரு, மற்றவனுடைய காரியத்தை இச்சிக்காது இருப்பாயாக அப்படின்றாரு. எவ்வளவு இச்சை என் இதயத்துல இருக்க, எவ்வளவு பொருளாசை இருக்க, எவ்வளவு பொறாமை என் இதயத்துல இருக்க, நான் எவ்வளவு மோசமானவன், உங்களுடைய தேவையை, உங்களுடைய ஆவிக்குரிய வியாதியை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? முதலாவது உண்மையான விசுவாசம் அதை உணருங்க, உணரும். ஏன்னா அது பரிசுத்தாவித்தான் உணர வைக்கிறது. நம்ம வஞ்சனையான இருதயம் நம்மளை குருடாக்கும். ஆனா நிறைய பேருக்கு இந்த தேவையை அவங்க உணர்றதில்லை. இந்த கேதரிங்ஸ் மக்கள் மாதிரி இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த தேவையை உணரல, அதனால்தான் விரட்டி விட்டாங்க இயேசு. முதலாவது உண்மையான விசுவாசம் என்ன பண்ணும்? இந்த தேவையை உணர். அவங்களுக்கு தான் இயேசு வருவார், அவங்களுக்கு தான் காப்பாற்றுவார். ஏன், நான் பாவிகளை அழைக்க வந்தேனே தவிர நீதிமான்களை அழைக்க வரல. நீ ஒழுங்கா இருக்கிற, நீ நல்லவனா இருக்கிறன்னா உனக்காக நான் வரலன்ட்டேன். என்னுடைய அவசியமே உனக்கு தெரியாதுன்ட்டார் இல்லைங்களா. முதலாவது உண்மையான விசுவாசம் தன் தேவையை உணரும். அந்த தேவையை உணர்ற வரைக்கும் இயேசு விசேஷமா தெரியவே மாட்டார். நம்மளா பேண்டேஜ் போட்டுக்கிட்டோம், மருந்து போட்டுக்குவோம், அவர்கிட்ட வரவே மாட்டோம். தேவையை உணரணும். ரெண்டாவது உண்மையான விசுவாசம், இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் அவருடைய கண்டடையத்தக்கக்கூடிய தன்மையும் விசுவாசிக்கும். இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவருடைய கண்டடையத்தக்க வல்லமை. யோசிச்சு பாருங்க, இவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, பெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு, வியாதி பிடிச்சவங்களை தேடி வந்து, அவர் இல்லைனா, அவர் எங்கன்னா ஊரை விட்டு திருப்பி கப்பலை எடுத்துட்டு போயிட்டாருனா? இல்ல, அவர் கண்டடைய முடியும். இஸ் ஆக்சசபிள், நம்ம ஊர்ல வந்திருக்காரு, அவரை பிடிச்சிடலாம், அவர் நின்று நமக்கு சுகம் கொடுப்பாருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது, சுகிட்டு போய் அவர் வேலை அவர் சுகம் கொடுக்கலன்னா சரியா இல்லை, அவர் சுகம் கொடுக்க முடியும். இந்த ரெண்டு குணங்கள் ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு என்ன இருக்கும்? எனக்கு மகா பெரிய பாவ தீர்கேடான வியாதி இருக்கு, என் வியாதியை சுகப்படுத்தக்கூடியவர் இங்க இருக்கிறாரு, அவர் கண்டடையத்தக்கவர், அவர் எனக்கு முற்றிலுமா சுகம் கொடுக்கக்கூடியவர். அந்த நம்பிக்கை இருக்கணும் பாருங்களேன், அந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த இது பத்தி உங்களுக்கு தெரியுமா? தேவகுமாரனை விசுவாசிக்கிறங்க, பரலோகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தவர் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற மந்திரம் இல்லை. உங்களுடைய தேவைய நரகத்துக்கு பாத்திரமான பாதினான்னு உணர்ந்திருக்கிறோமா? தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் சமட்டி உங்க இதயத்தை அடிச்சு வழிய நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அவங்க தாங்க இயேசு கிட்ட வர முடியும். அந்த உணர்வு எத்தனையோ பேர் வந்துட்டேன், நான் விசுவாசிட்டேன், நான் விசுவாசின்றாங்க. உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் இல்லை. உங்களுக்கு கூடிய சீக்கிரமே இயேசு வந்துட்டாருன்னா என்ன சொல்லுவாருங்களை பார்த்து, நீங்க யாருமே எனக்கு தெரியாதுன்னு. ஐயோ, நாங்க சர்ச்சுக்கு தானே போயிட்டு இருந்தோம். இல்ல, நீ முதல்ல உன் தேவையை உணர்ந்து தான் வரணும். என்கிட்ட எல்லா ரட்சிக்கிற விசுவாசமும் இப்படித்தான் ஆரம்பிக்கணும். தன் பாவ தேவையை உணர்ந்து வரணும். அது உங்களுக்கு ஏற்படலன்னா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நியாய தீர்ப்புல என்ன குற்றப்படுத்தாதீங்க, நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவேன். உங்க தேவையை உணர்ந்துருக்கீங்களா? உங்க பாவத்தை பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளவு பாவிகள்னு நியாயப்பிரமாணத்தின் மூலமா பார்த்துருக்கிறீங்களா? ரெண்டாவதாக, அவர் ரொம்ப கண்டடையத்தக்கவர், அவர் நம்மளை காப்பாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. மூன்றாவதாக, ரட்சிக்கிற விசுவாசத்தின் தன்மை என்ன தெரியுமா? இது கண்டடையத்தக்கவர், அவர் என்னை சுகப்படுத்த முடியோன்றதோடு நிற்காது, இயேசு கிட்ட ஒரு பர்சனலாக கான்டாக்ட் ஏற்படுத்திக்கும், இயேசு கிட்ட ஒரு பர்சனல் டீலிங் இருக்கும். இவங்கெல்லாம் நம்பிக்கையோடு இருந்து வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்து இவங்களுக்கு சுகம் வந்துடல. என்ன பண்ணாங்க, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாங்க. நீங்க அப்படி தொட்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு என்கவுண்டர், ஒரு உறவு, ஒரு கனெக்ஷன், ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கா? விசுவாசத்தின் மூலமாக, விசுவாசத்தின் கை மூலமாக கடந்து அவரை தொட்டு அந்த சுகத்தை நீங்க பெற்றிருக்கீங்களா? அப்ராப்ரியேட் த்ரூ ஃபேத். எப்படிங்க, அவர் இல்லைங்க இருந்தா கை போட்டுடலாமே, ஆனா விசுவாசத்தின் உடமா அவர் அவர்கிட்ட வந்து ஒரு பர்சனல் கான்டாக்ட் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இது மூணு இருக்கும் உங்க ரட்சிக்கிற விசுவாசத்துக்கு. தன் சொந்த பாவத்தை, பாவ நிலைமையை உணர்ந்து, இயேசு என்னை காப்பாற்ற முடியும், முற்றிலுமா என்னை ரட்சிக்க முடியும், அவர் கண்டடையத்தக்கவர் அப்படின்னு உணர்ந்து அவரை போய் தனிப்பட்ட விதத்தில் விசுவாச கைகளால் தொட்டு அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு இணைப்பு, கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கா? அது மூணும் இல்லைன்னா உங்ககிட்ட ரட்சிக்கிற விசுவாசம் இல்லை. இந்த மக்கள் கிட்ட இருந்து பார்த்து படிங்க, ரட்சிக்கிற விசுவாசம்னா என்ன? உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம், அது ஜான் முர்ரே சொல்றாரு, சேவிங் ஃபேத். ரட்சிக்கிற விசுவாசம் வந்து நம் இயேசு கிறிஸ்துவனுடைய இலவசமா சுவிசேஷத்தில் அவர் அருளப்படுற கிருபையை பார்த்து தன்னுடைய முழு ஆத்மாவினுடைய வெயிட்டம் அது மேல போட்டுருப்பான். அதான் விசுவாசம். உங்களா முழு ஆத்மாவின் வெயிட்டம் அவர் மேல போட்டுருப்பான், அதான் விசுவாசம். கடைசியாக, கடைசி பாடத்துக்கு நம்ம என்ன படிக்கிறோம்? விசுவாசிகளாக அவரை நம்பினவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியமும் நம்முடைய கடமையும் பார்க்கிறோம். என்ன, இந்த பகுதியில வியாதியஸ்தர்கள் அநேக பேர் இயேசுகிட்ட வர முடியாத தங்க சொந்த படுக்கையில் இருந்தாங்க, வரக்கூடிய நிலையில் இல்லை. பாவம் எந்த அளவுக்கு அவங்கள குருடாக்கி, மொடமாக்கி, சப்பானிகளாக்கி வர முடியாத நிலையில உட்காந்து வச்சிருந்துச்சு. எத்தனையோ வருஷங்கள் தங்களுடைய வரவே முடியாத நிலையில அவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்க. ஆனா இவங்க மக்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டாங்களா? அவங்கள தூக்கிட்டாது இயேசுகிட்ட மார்க்கெட் பிளேஸ்ல அவர் கூட்டு வந்து, அவர் வரக்கூடிய இடங்கள்ல, அவர் எங்கெங்கெல்லாம் காணப்படுவாரோ அந்த இடத்துல கூட்டு வந்து விட்டாங்க. விசுவாசிகளாக நமக்கு இருக்கிற கடமை இவாஞ்சலிசம்க்கு எவ்வளவு நல்ல பிக்சர் பாருங்க. வரமாட்டேன்றாங்களே, வர முடிய மாட்டேங்குது அவங்கனால. ஆமா, அவங்க வரவே மாட்டாங்க, விரும்பி அவங்க வரவே மாட்டாங்க. யாராவது விரும்பி நான் சர்ச்சுக்கு வரேன்னு கேட்பாங்களா? இயற்கை மனுஷன் கேட்கவே மாட்டாங்க. நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் அவங்க படுக்கையில தூக்கிட்டு வர மாதிரி, அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் தூக்கிட்டு வர மாதிரி சில நேரத்துல தூக்கிட்டு தான் வரணும். எங்கெங்க கூட்டு வர்றது? இயேசு கண்டடையத்தக்க இடம் எது? ரெண்டு மூணு பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் நான் இருப்பேன், அங்கதான் நான் மக்களை தொடுவேன், அங்கதான் என் மீட்பின் காரியங்களை செய்வேன். சில பேர் சர்ச் வந்து வெறும் விசுவாசிகள் தான் கூடுறதுக்கு இடம், அது ரொம்ப தப்பு. ரெண்டு மூணு பேர் இருக்கிற இடத்துல அவருடைய மார்க்கெட் பிளேஸ் இதுதான், அவர் இங்கத்தான் வருது, இங்கத்தான் மக்களோடு பேசுறது. உங்களுடைய ரட்சிப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க வந்தது காரணம் என்ன? முக்கியமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு காரணத்துக்கு சர்ச்சில் உங்களை கூட்டு போய் விட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அங்கதான் இயேசுவை நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா? நம்ம வேலை அதாங்க, நம்ம வேலை யாரையும் நம்மளை ரட்சிக்க முடியாது. ஆனா அவங்க கட்டிலையாவது தூக்கிட்டு வந்து இயேசு இருக்கிற இடத்துல போட்டோன்னா, ஒருவேளை ஒரு வஸ்திரத்தை தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு வருங்க. அந்த வேலையில எவ்வளோ அவர் யாருன்னு அறிந்த உடனே ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் எவ்வளோ அவசரமாக, எவ்வளோ முயற்சி போட்டு, அவங்க வாசனை கூட அடிக்கலாம், அவங்க தூக்கிட்டு வர்றது பாரமாக கூட இருக்கலாம், அந்த எஃபர்ட் எல்லாம் போட்டு அவங்களை தூக்கிட்டு வந்து ஏசு இருக்கிற இடத்துக்கு விட்டாங்களே. இவங்க நம்மளை வெக்க அடிச்சிருது இல்லை, நம்முடைய காஸ்பல் வேலையில ஒரு முயற்சியும் நமக்கு இருக்கிறது இல்லை காஸ்பல் வேலையில. உண்மைதான், வெளியில நம்ம சில காரியங்கள் செய்யணும், ட்ராக் கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், அவங்ககிட்ட பேசலாம், ஆனா மெயினா அவங்க சர்ச் கூட்டு வர இடம் வேலை அது ரொம்ப ஈஸி தான். அநேக விதங்கள்ல சில பேர் நான் சொல்றேன், நம்ம கேட்போமான்னு கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில இடங்கள்ல சில பேர் கேட்காம விட்டுருவாங்க, ஒன்னு ரெண்டு பேர் சொல்லிட்டு விட்டுருணும், அப்புறம் அவங்களே கூட கேட்கலாம். மக்களை நம்ம சர்ச்சு கூட்டு வர பார்க்கணும். அவிசுவாசிகள் இந்த நேரத்துல கொரோனா டைம்ல எல்லாம் பயத்திலையும் கலக்கத்திலையும் இருக்கிறீங்களே. சைக்கலாஜி, நேற்று ஒரு சகோதரி கேத்தலிக், இங்கிலீஷ் சர்வீஸ்ல, அவங்க சிஸ்டர்ன்லா வந்து ரொம்ப அழுதுகிட்டு, ஐயோ உலகம் முடிய போறது போல இருக்குதே, கொரோனாலாம் இப்படி இருக்கே, ஆண்டவர் நம்மள கை விட்டுட்டாரான்னு ரொம்ப ஒரு மென்டலா ரொம்ப டார்ச்சர்டு. நீ வான்னு நேற்று என்கிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கேத்தலிக் தான், வரவே முடியாதுன்னு நினைச்சா இன்னைக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் எவ்வளோ எனக்கு பாட்டு கொடுங்க, அப்படி கொடுங்கன்னு. ஒருவேளை இயேசுன் வஸ்திரத்தையே தொட்டிருக்கலாம் அந்த அம்மா, நமக்கு தெரியாது இல்லையா? இயேசு அவங்களை தொடலாம் மாத்தலாம். நம்ம வேலை எல்லாம் என்ன, கட்டில சீட்டு வந்து போட்டுற வேண்டியதுதான் இல்லைங்களா. அதுல நம்ம இவங்களை பார்த்து படிக்கணுங்க, இவங்களை பார்த்து படிக்கணும். இங்க நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய பாடம் இயேசுக்கு இந்த சின்ன மூணு வசனங்கள்ல இயேசு ரொம்ப ஈஸியா கண்டடையத்தக்கவருங்க. அவருடைய குளோரி தெரியுது பாருங்க, பக்கத்துல இருக்கிறார், கூப்பிட்ட உடனே வந்துடுவார். உங்க தேவையை உணர்ந்து அவர் கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு பண கஷ்டம், ஆண்டவரே அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எவ்வளோதுக்கு கண்ணீர் விடுறீங்க இல்லைங்களா. அதெல்லாம் முக்கியம்தான், அதெல்லாம் அதை விட முக்கியமா அவர் உடனே கேட்கக்கூடியது என்ன தெரியுமா, ஆண்டவரே என் பாவத்துக்காக நான் வேதனைப்படுறேன், என்ன இருதயத்தை மாத்துங்கன்னு கூப்பிட்ட உடனே பக்கத்துல இருக்கிறாரு நமக்கு முற்றிலுமான விடுதலையை கொடுக்கிறார். If the sun sets somebody free, is free indeed. அவர்கிட்ட விடுதலை வாங்கிட்டோம்னா போதும், நம்மளாம் நினைச்சுக்கிறது தான் என்னமே நான் திருந்திட்டேன் மனம் திரும்பிட்டேன். அவர் விடுதலை கொடுக்கணுமே, முற்றிலுமான விடுதலை அவர் கொடுப்பார், அது அவர்கிட்ட வாங்கிக்கலாம். எவ்வளவுதான் கட்டுதல், எவ்வளவுதான் பாவ அன்பு உங்களை கட்டுப்படுத்தி, எவ்வளவுதான் அழிச்சு, எவ்வளவுதான் தீட்டுப்பட்டு இருந்தாலும் அந்த பழக்க சங்கிலிகள்லாம் உடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் இங்க இருக்கிறாரு. கேடரிங்ஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு பண்ணி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இவரை விட்டுறாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா. கெனசரேட் மக்கள் எவ்வளவு பயன்படுத்திக்கிட்டாங்க, நம்ம பயன்படுத்திக்கிறோமா? இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் கூடுற இடத்துல வந்திருக்கிறவரை எப்படி பயன்படுத்திக்கிறோம்? இங்கேயும் உட்காந்துக்கிட்டு நம்ம பண்ணிங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, அதுக்கு என்ன ஆச்சுன்னா யோசனை நமக்கு. வந்திருக்கிறாரு எல்லா வல்லமை உள்ளவர், கண்டடைய நேரத்தில் இருக்கிறாரு. அவரை தொட்டு அவர் வஸ்திரத்தை தொடுவோம், நம்ம எல்லாம் சுகம் பெறுவோம். ஜெபம் பண்ண. நல்ல தேவனே, இந்த இயேசுவுடைய காட்சி நல்ல தேவனே எங்களை எல்லோரையும் அசைத்து, இந்த மக்களுடைய விசுவாசம் எங்க விசுவாசத்தை அசைத்து, இயேசுடைய மகிமையை காண எங்களுக்கு உதவி செய்யமாண்டவர். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடும்படிக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆண்டவரே. இந்த மக்கள் படி எங்களுக்கும் உண்மையான விசுவாசத்தோடு எங்களுடைய வியாதியை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற, விசுவாசிகளா இருக்கிற நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுக்கு தொடர்ந்து தேவை. பாவத்தோடு நாங்கள் போராடுகிற போராட்டத்திலையும் உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை. இந்த நேரத்தில் உம்முடைய வஸ்திரத்தில் தொடுகிறோம், விசுவாச கைகளால் தொடுகிறோம். உம்முடைய வல்லமை எங்களுக்குள் வந்து எங்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. சுகத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் போய் எத்தனை பேரை இயேசு கிட்ட கொண்டு வர முடியுமோ கொண்டு வருகிற வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும். இந்த கணசுரே மக்கள்கிட்ட இருந்து படித்துக் கொள்ள, என்னுடைய விசுவாசத்தில் இருந்து பாடங்களை படித்துக் கொள்ள உதவி செய்யும். கேடரிங்ஸ் மக்கள்கிட்ட இருந்து எச்சரிக்கை அடைய உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த பாடங்களை எங்கள் இருதயத்தில் பதிய செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. போட்டிருக்கிற கடைசி பாடலை